சொல்லுங்க சத்துன நபருள் மாறாத எது சிவமாகிய பொருள் சத்து. அதான் என்ன அசத்து என்றால் என்ன? தோன்றி அழியக்கூடிய பொருள், தோன்றி அழியக்கூடிய தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும். அசத்து அந்த ஏழாம் நோக்கம் அறியாதுங்கிற பொருளுக்கு என்ன பொருள் சொன்ன ஐயா? உடைய அறியாதுன்னா என்ன பொருள்? சத்தே அறியாது. அறியாதுன்னா என்ன பொருள்?
அறியாது
ஐயா சொல்லுவாங்க. விளங்குது விளங்குது இல்ல பார்க்கணும் திருப்பி பலமுறை பார்த்தா தான் நினைவுக்கு வரும். ஒரு முறையில கேட்டா போதாது. பலமுறை ஏனென்றால் உலக நூல் என்றால் ஒரு முறை கேட்டாலே விளங்கிவிடும். இது உலக நூல் அல்லவே, உலகம் கடந்த பொருளை பற்றி கூறுகிற நூல். எனவே அவ்வளவு மனதில் உடனே பதியாது. அதான் பெரிய தொல்லை. பல முறை கேட்டு கேட்டு சிந்தித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். கேட்டு சிந்தித்து அதான் வைத்திருக்கிறார்கள் படிநிலை. கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் பிறதான் தெளிவு வரும். அது பிறதான் நெட்டை கூடும். இப்ப அங்கெல்லாம் போக வேண்டாம், நெட்டை கூடல வேண்டாம். கேட்டல் சிந்தித்தல் இப்போ நமக்கு போதும். அறியாது அழுந்தி அறியாது. அழுந்தி அறிதல் என்றால் என்ன பொருள்? அனுபவிக்க. எனவே சத்து அனுபவிக்காது. அனுபவம் என்றால் என்ன? அனுபவம் என்றால் என்ன? அறியப்பட்ட பொருளோடு நம்முடைய அறிவு ஒன்ற வேண்டும். அறியப்பட்ட பொருளோடு அறிவு ஒன்றுவதுனா அனுபவம். அறியப்பட்ட பொருளோடு நம்முடைய அறிவு ஒன்றுபடுவதுதான் அனுபவம். பொருளுக்கு வேறாக இருக்கிற வரையிலே நம்முடைய அறிவு அறியப்படுகிற பொருளுக்கு வேறாக இருக்குமானால் அங்கே அனுபவம் நிகழாது. வேறாக இருந்தால் என்ன நிகழும்? பொருளுக்கு வேறாக நாம் இருந்தால் என்ன நிகழும்? அனுபவம் நிகழாது. வேற என்ன நிகழும்? ஆராய்ச்சி நிகழும். ஒரு ஆராய்ச்சி நிகழும். இது இப்படிப்பட்ட பொருள், இன்ன தன்மை உடைய பொருள் என்று நாம் ஆராய. வேறாக இருந்து பொருளுக்கு வேறாக இருந்து ஆராய்தல். அந்த பொருளோடு ஒன்றுபட்டால் அனுபவம், ஒன்றுபட்டால் அனுபவம், வேறாக இருந்தால் ஆராய்ச்சி. சுஞான போதத்துல முதல் ஆறு சூத்திரங்களிலே என்ன எழுதினார் உடையில சுஞான முனிவர்? ஆராய்ச்சி செய்து சிவாகமங்களில் சொல்லப்பட்ட முப்பொருள்களை ஆராய்ச்சி செய்து உணர்த்தினார். கடவுளுடைய இலக்கணம் என்னது? உயிரினுடைய இயல்பு என்னது? தலையினுடைய இயல்பு இது என்று இப்படி நாம் ஆராய்ச்சி செய்கிறோம் முன்பகுதியில சிவஞான போதம். எனவே முன்பகுதி என்பது அனுபவத்துக்குரியது இல்லை, ஆராய்ச்சிக்கு உரிய பகுதி. முதல் ஆறு சூத்திரங்கள் நம்மால் ஆராயப்படுகின்றன. நான் இந்த பொருள்களுக்கு வேறாக இருந்து ஆராய்கிறோம். கடவுள் உயிர் தடை. பின்பகுதியில் ஏழு நுட்பாக்களில் இருந்துதான் அனுபவ பகுதி தொடங்குகிறது. அனுபவம் எனவே முன்பகுதியில கடவுளை பற்றி நாம் ஆராய்ச்சி செய்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர் கடவுள்? சத்து சித்து ஆனந்தமாக இருக்கிறார். சத்து வெறும் சத்துன்னு சொல்லல, என்ன சத்து? சிவசத்து. சிவசத்துங்கிறார். சிவம்னா சொல்லுங்க என்ன பொருள்? அந்த புகையில இல்ல. தத்துவ தத்துவ நூல்களிலே சிவம்ங்கிறதே நம்ம என்ன பெயரு? இறைவனுக்குரிய இறைவனுக்குரிய சிறப்பு பெயர் இல்லையா? சிவபெருமான் இறைவனுக்குரிய சிறப்பு பெயர். தத்துவ நூல்களிலே சிறப்பு பெயரை சொல்லக்கூடாது. தத்துவ நூல்களிலே பொருள்களுடைய சிறப்பு பெயர்களை கூற மாட்டார். பொதுவாகத்தான் சொல்லுவார் தத்துவம் எல்லாம். நம்ம திருமுறைகளிலே தான் சிறப்பு பெயரெல்லாம் வரும். திருமுறைகளில் அது சமயம். திருமுறை என்பது சமயம். சிமையான போதம் என்பது தத்துவம். தத்துவ நூல்களிலே சிறப்பு பெயரை சொல்லக்கூடாது. ஆனால் சித்தியாரிலாம் வருது, சித்தியாரில வருது, அது வேற. தத்துவ நூல் என்றால் எப்படி அமைந்திருக்க வேண்டும்? தத்துவ நூல் என்று பார்த்தா சுவையான போதம் ஒண்ணுதான். மற்ற நூல்கள் எல்லாம் அந்த அமைப்புல இல்லை. அதாவது தத்துவ நூல் என்றால் சூத்திர வடிவிலே தான் இருக்க வேண்டும். சூத்திர வடிவிலே தான் இருக்க வேண்டும் தத்துவ நூல். எத்தனையோ தத்துவ நூல்கள் வடமொழியில இருக்கின்றன. பிரம்ம சூத்திரம் அது தத்துவ நூல். பிரம்ம சூத்திரம் பேரையை காட்டுது, சூத்திர வடிவத்திலே அமைந்தது. அதே போல நியாய சூத்திரம், வைசேடிக சூத்திரம், சாங்கிய சூத்திரம், இவர் பதஞ்சலி முனிவர் எழுதினது என்னது? பதஞ்சலி முனிவர் யோக சூத்திரம், மீமாம்சை சூத்திரம் என்று எல்லா தத்துவ நூல்களுமே சூத்திர வடிவத்திலேன்னா நாம் சூத்திரம்னா என்ன? சில சொற்களிலே சில சொற்களிலே எல்லா பொருளையும் அடக்கி காட்டுவோம். பல பொருள்களை சில சொற்களிலே நுட்பமாக திப்ப நுட்பமாக அமைப்பதுதான் சூத்திரம். எப்படி ஒரு சின்ன கண்ணாடி எதிரே உள்ள மலையையே தனக்குள்ளே அடக்கி காட்டுகிறதோ அது போல ஒரு சிறிய சூத்திரத்துல பெரிய பொருளை எல்லாம் அடக்கி வைப்பான். அதுதான் சூத்திரத்தினுடைய அமைப்பு. எனவே அந்த முறையிலே தான் மெய்கண்டார். அந்த தத்துவ நூல்கள் எப்படி அமைய வேண்டுமோ அந்த முறையிலே சூத்திர வடிவத்திலே தான் செய்திருக்கிறார். வேறு யாராவது செய்திருக்கிறார்கள்? மற்ற நூல்கள் எல்லாம் சிவஞான போதத்துக்கு விளக்கம். அதனால்தான் சிவஞான போதத்தின் முதல் நூல் என்று வைத்திருக்கிறோம். இது ஒன்றுதான் நூற்பா வடிவத்தில் இருக்கு. இதுதான் முதல் நூல் நமக்கு. மற்றவையெல்லாம் இதனுடைய விரிவு. எனவே இந்த தத்துவ நூலிலே என்ன சொல்லக்கூடாது? சிறப்பு பெயரை கூறக்கூடாது. அதனாலே மெய்கண்டா சிவபெருமான் என்று எந்த இடத்திலையும் சொல்லவில்லை. பொதுவாக ஒரு பரம்பு, ஒரு பொருள் சத்து, அதுக்கு பெயர் கிடையாது. எனவே சிவசத்துங்கிறார. அப்ப நான் சிவம் என்பது சிறப்பு பெயர் இல்லையா என்ற? இல்லை. சிறப்பு பெயர் இல்லை. அந்த இடத்துல சிவம் என்றால் சித்து என்ற சித்து. சித்து என்றால் என்ன பொருள்? மிக நுண்ணிய அறிவு, அறிவு பொருள். அதிசுக்கும சித்துங்கிறாங்க இல்லையா, இறைவன் மிக நுண்ணிய அறிவு பொருள். ஆன்மாவும் அறிவு பொருள் தான். ஆன்மாவுடைய அறிவு எடுத்துப்பட்ட அறிவு இல்ல, அது நுண்ணிய அறிவு தான். அப்ப நான் இது என்ன அறிவு? இது பருமையான அறிவு. ஆன்மாவினுடைய அறிவு தூள அறிவு, தூள அறிவு பருமையான அறிவு. இறைவனுடைய அறிவு சூக்கும அறிவு. எனவே இறைவனுடைய உண்மையான நிலை என்ன என்றால் அதிசூக்கும சித்தாகவும் நிலை மாறாத சத்தாகவும், சித்தாகவும் சத்தாகவும் இருப்பது அவனுக்குரிய சிறப்பு இயல்பு. சித்தி சத்து, அதான் சிவ சத்து. சித்தி சத்து அப்பனா எது விடுபட்டது? மூன்றாவது சித்து சத்து ரெண்டை சொன்னார். ஆனந்தத்தை நாம் கொள்ள வேண்டும். ஏனென்றால் சித்து என்று சொன்னாலே அறிவிலேயே என்ன அடங்கி இருக்கிறது? ஆனந்தம். சொல்லாமலே கொள்ள வேண்டும். சத்து சித்து ஆனந்தம், இந்த மூன்றிலே எல்லா இறைவனுடைய எல்லா குணங்களும் அடங்கிவிடும். எனவே சச்சிதானந்தம் என்று வடமொழியிலே சொல்லப்படுகிற அந்த மூன்று குணங்களை மெய்கண்டார் ரெண்டிலே அடக்கினார். சித்து சத்து என்ற இரண்டிலேயே அடக்கி மூன்றை இரண்டாக்கினார். பிறகு எண்குணங்கிறோம் இல்லையா, அதை எட்டாகவும் விரித்தி சொல்லலாம். இறைவனுடைய குணங்களை எட்டாக சொல்லலாம், ஆறாக சொல்லலாம், ஷட்குணம் ஆறு குணமும் சொல்லப்படுவது. பெண்குணம் அறுகுணம் மூன்று குணம் ரெண்டு குணம், சொல்ல போன ஒரே குணம். ஒரே குணம் எது? இறைவனுடைய ஒரே குணம் அறிவு தான், ஞானம்தான். இந்த ஞானம் என்ற ஒன்றிலே எல்லாமே அடங்கி விடுகிறது. அறிவு அவருடைய உற்ற அறிவு, பேரறிவு. அப்படிப்பட்ட இறைவனுடைய அந்த இருதிறன் அறிவு உலகு, ஆன்மா இருதிறன் அறிவு உலகு. ஏழாவது குருவாக இருதிறன் என்பவை எவை? சத்து அசத்து. அந்த இரு திறன் அறிவு என்ற தொடரை மூன்று விதமாக நாம் பிரித்துக் கொள்ள வேண்டும். மூன்று விதமாக இரு திறனையும் அறியும் அறிவு, இது ஒரு முறை. இரு திறனையும் அறியும் அறிவு, இரு திறனையும் அறிவது, அதாவது சத்தையும் அறியும் அசத்தையும் அறியும். இரு திறனை ஐ என்பது என்னது? ஐ என்பது என்னமா? எத்தனாவது? எத்தனாவது? இரண்டாவது வெற்றுமை. இரண்டாவது இருதிறனை. இப்ப நான் ஒரு திறனைத்தான் அறிந்து கொண்டிருக்கிறோம், அசத்தை மட்டும் இப்பொழுது அறிந்து வருகிறோம். இந்த அசத்தை எப்படி அறிகிறோம்? அசத்தாகிய அசத்துனா உலகம் தானே, உலக பொருளை நாம் எப்படி அறிகிறோம்? கருவிகள், அந்த கருவிகளும் அசத்து தானே, கருவிகளும் அசத்து. எனவே அசத்தாகிய உலகத்தை அசத்தாகிய கருவிகளால் அறிகிறோம். அசத்தை அசத்தால் அறிகிறோம், அசத்தை அசத்தால் அறிகிறோம். இது அசத்தால், இது எத்தனாவது? ஆறு. மூன்றாவது வேற்றுமை. முதல்ல ஒரு இரண்டாவது வேற்றுமை, அடுத்து மூன்றாவது வேற்றுமை. அசத்தை அசத்தால் அறிந்து பிறகு என்ன செய்யலாம்? அறிந்ததோடு முடிந்ததா? அறிந்து அனுபவிக்கிறோம். நேற்று சொன்னேன் அல்லவா, அனுபவித்தல் என்றால் விரும்புதல் மட்டுமல்ல, வெறுத்தல், விரும்புதல் வெறுத்தல். அந்த அறியப்பட்ட பொருளை விரும்புகிறோம், வெறுக்கிறோம். அந்த விருப்பு வெறுப்பு என்பது அனுபவத்தினாலே வருவது. விருப்பு வெறுப்பு என்பது அனுபவத்தினாலே வருவது. அனுபவிக்கிற போது அதிலே அந்த அசத்திலே அழுந்துகிறோம், அசத்தில் அழுந்துகிறோம். அசத்தை அசத்தால் அறிந்து அந்த அசத்தில் அழுந்துகிறோம். அந்த இல் என்பது என்ன? அசத்தில் இல் என்பது என்ன? எத்தனாவது? ஐந்தாவது. ஐந்தாவதுனா என்ன பொருள்? என்ன பொருள்ல வர ஐந்தாவது? ஐந்தாவது என்பது ஏழாவது என்ன? ஐந்தாவது என்னதுல வரும்? ஐந்தாவது நீங்குதல் பொருளிலே, நீங்குதல் நேர்மாறு. ஐந்தாவது நீங்குதல், இங்கே நீங்க கூடாது, அதிலேயே கிடக்க வேண்டும். எனவே இது இல்லை என்பது ஏழாவது வெற்றுமை. ஏழாவது இந்த மூன்றை இப்போது இணைத்து பார்த்தால், அசத்தை அசத்தால் அறிந்து அசத்தின் கண் அழும்பி நிற்பது ஆன்ம அறிவு. நம்முடைய அறிவு அசத்தை அசத்தால் அறிந்து அசத்தின் கண் அசத்தினிடத்தில் அழுந்தி இருக்கிறது. இதையெல்லாம் நம்ம எண்ணி பார்த்தோமா? எண்ணி பார்க்கிறோமா? அசத்திலேயோ அசத்திலேயே கிடந்து உழல்கிறோமே, எண்ணி பார்க்கிறோமா? எண்ணி பார்க்கிறோமா? இது நமக்கு தேவைதானா? அசத்தை அசத்தால் அறிந்து அசத்திலேயே கிடக்கிறோம். ஆக இது நாம் வந்த நோக்கம் இல்லை, நாம் வந்த நோக்கம் இது அல்ல. நம்முடைய நோக்கம் என்ன? பிறவி நோக்கம் சத்தை, சத்தை அறிய வேண்டும். சத்தை இரண்டாவது அறிய வேண்டும். சத்தை அறிய வேண்டும் என்றால் எதனால், எதன் உதவியினாலே அறியலாம்? கருவியினாலே அறிய முடியுமா? கருவி நம்முடைய ஐப்புறிகளாலே சத்தை அறிய முடியும். வேறு என்ன கருவி? ஆன்மா கருவி இல்லாமல் தனித்து அறியாது. ஏதாவது ஒரு கருவி உதவி தேவை, துணை இல்லாமல் நாம் அறிய முடியும். அசத்தாகிய உலகத்தை இந்த அசத்தாகிய கருவிகளை நாம் அறிய முடிகிறது. அதே போல சத்தாகிய இறைவனை அறிய துணை செய்கிற கருவி எது? சூரியனை எப்படி அறிகிறோம்? கண்ணால அடைகிறோம். அந்த சூரிய கிரணம், சூரிய ஒளி, ஒளிக்கதிர், ஒளிக்கதிர் வராத போது நம்ம சூரியனை பார்க்க முடியுதா? ஒளிக்கதிர் வந்த பிறகுதானே அதன் உதவியினாலே பார்க்கணும். எனவே சூரியனை காட்டுவது அவனுடைய ஒளிக்கதிர். அதுபோல இறைவனை நமக்கு காட்டுவது அவனுடைய ஒளியாகிய, அவனை விட்டு பிரியாத ஒளியாகிய இது அறிவு. அறிவு அவனுடைய அறிவு. அந்த அறிவை ஞானம் என்கிறோம். உடம்புலே ஞானம், தமிழிலே அறிவு. இறைவனுடைய அறிவு, இறைவனுடைய ஞானம். இந்த இடத்தெல்லாம் நம்ம தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும். அறிவு, அறிவு என்ன? ஒன்றுதான் குணம். ஒரு பொருளுக்கு ஒரு குணம் தான் இருக்க முடியும். பொருளுக்கு ஒரு குணம் தான் இருக்க முடியும். ஆன்மாவினுடைய குணம் என்ன? அறிவு. ஆன்மாவினுடைய குணம் அறிவு. அந்த அறிவு தான் ஆற்றலாக இருக்கிறது. அறிவுதான் ஆற்றல், அறிவாற்றல் என்று சொல்லுகிறோம் இல்லையா? அறிவாற்றல், அறிவுதான் ஆற்றல். ஆற்றல் படமுடியில என்ன சொல்லப்படுகிறது? சக்தி, இறைவனுடைய சக்தி. அறிவு இறைவனுடைய சக்தி. அந்த அறிவு தான் ஆற்றலாக இருக்கிறது. கருணை, கருணை என்பது அறிவு தான். இரக்கம், கருணை எல்லாமே அறிவினுடைய நிலைகள்.